விட்டார். அதனால் அவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மஜிதத்தின் வழியை பின்பற்றிய ஹாரிஸ் இப்னு அம்ரு இப்னு ஹஜர் அல் கிந்தி என்பவனை அரசனாக்கினார். குபாதுக்கு பிறகு அனு ஷேர்வான் என்பவர் மன்னரானார். இவர் இந்த தவறான வழியை முற்றிலும் வெறுத்தார். மஜிதத் மற்றும் அவனது வழியை பின்பற்றியவர்களை கொலை செய்தார். ஹாரிஸ் இப்னு அம்ரை நீக்கிவிட்டு மீண்டும் முந்திரை ஹீராவின் அரசராக்கினார். ஹாரிஸ் இப்னு அம்ரை கைது செய்ய முயன்ற போது அவன் கல்பு கோத்திரத்தாரிடம் சென்று அடைக்கலமாகி மரணம் வரை அங்கேயே தங்கிவிட்டான். முந்திர் இப்னு மாவு சமாவுக்கு பிறகும் அவரது குடும்பத்தாரிடமே ஆட்சி இருந்தது. அவரது மகன் நொக்மான் இப்னு முந்திர் கிபி 583 605 வரை ஆட்சி செய்தார். அப்போது ஜயித் இப்னு அதி என்பவன் கூறிய தவறான தகவலால் நொக்மான் மீது கோபமடைந்து அவரை தேடி வர கிஸ்ரா வீரர்களை அனுப்பி வைத்தார். நுக்மான் ரகசியமாக வெளியேறி ஷைவான் கோத்திரத்தின் தலைவரான ஹானி இப்னு மசூதிடம் அடைக்கலம் பெற்று அவரிடம் தனது குடும்பத்தினரையும் செல்வங்களையும் ஒப்படைத்துவிட்டு கிஸ்ராவிடம் திரும்பினார். கிஸ்ரா அவரை மரணமடையும் வரை சிறையில் அடைத்தார். அதன் பிறகு நுக்மானுக்கு பதிலாக இயாஸ் இப்னு கபீசா அத்தாயி என்பவரை ஹீராவின் அரசராக்கினார். ஹானி இப்னு மசூதிடம் நுக்மான் கொடுத்து வைத்திருந்ததை மீட்டு வருமாறு இயாசுக்கு கிஸ்ரா உத்தரவிட்டார். கிஸ்ராவின் உத்தரவிற்கு இணங்க இயாஸ் சிலரை ஹானியிடம் அனுப்பிய போது ஹானி நுக்மானின் அமானிதத்தை தர முற்றிலும் மறுத்துவிட்டு கிஸ்ராவுடன் போரை பிரகடனப்படுத்தினார். அதை கண்ட இயாஸ் தன்னிடமிருந்த கிஸ்ராவின் படை பட்டாளங்களை அழைத்து கொண்டு ஹானியிடம் போர் உரிய பயணமானார். தீ கார் என்னும் இடத்தில் இரு படைகளுக்கும் இடையே மிக கடுமையான போர் நடந்தது. இறுதியில் ஷைவான் கோத்திரத்தினர் வெற்றி பெற்றனர். பாரசீகர்கள் படுதோல்வி அடைந்தனர். இதுவே அரபியர்கள் அரபியர் அல்லாதவர்கள் மீது கொண்ட முதல் வெற்றியாகும். இந்த நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு நடைபெற்றது. இந்த போர் நடைபெற்ற காலம் குறித்து வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே மாறுபட்ட பல கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சிறிது காலத்திலேயே இந்த போர் நடைபெற்றது. ஹீராவிற்கு இயாஸ் இப்னு கபீசா கவர்னராக பொறுப்பேற்ற 8வது மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். 2, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னால் இந்த போர் நிகழ்ந்தது என்று சிலர் கூறுகின்றனர். இதுவே ஏற்கத்தக்கது. 3, நபித்துவம் கிடைக்கப்பெற்றதற்கு சிறிது காலத்திற்கு பிறகு இந்த போர் நிகழ்ந்தது என்று சிலர் கூறுகின்றனர். 4, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா சென்றதற்கு பிறகு இந்த போர் நிகழ்ந்தது என்றும் சிலர் கூறுகின்றனர். 5, பத்ரு யுத்தத்திற்கு பிறகு இந்த போர் நடைபெற்றது என்றும் சிலர் கூறுகின்றனர். மற்றும் பல கருத்துகளும் கூறப்படுகின்றன. இயாசுக்கு பிறகு ஆஜாதிபா இப்னு மாஹ் பியான் இப்னு மஹ்ரா பந்தாத் என்ற பாரசீகரை ஹீராவின் கவர்னராக கிஸ்ரா நியமித்தார். அவர் 17 ஆட்சி செய்தார். பிறகு கிபி 632 லக் கோத்திரத்தாரிடம் ஆட்சி திரும்பியது. அவர்களில் மஹ்ரூர் என்று அழைக்கப்பட்ட முந்தீர் இப்னு நுஹ்மான் என்பவர் ஆட்சி பொறுப்பேற்றார். எனினும் அவரது ஆட்சி 8 நீடித்தது. காலித் இப்னு வலித் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களின் படையுடன் அந்த நாட்டை வெற்றி கொண்டார்கள். அடுத்த நாடு ஷாம் நாடு, அதாவது இன்றைய சிரியா. அரபியர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் குடிபெயர்ந்து கொண்டிருந்த காலத்தில் குலாஆ கோத்திரத்தின் பனு சுலேஹ் இப்னு ஃபுல்வான் குடும்பத்தினர் ஷாம் நாட்டின் மஷாரிஃப் என்ற பகுதிகளில் குடியேறினர். லஜாயிமா என பிரபலமடைந்த லஜ்ம் இப்னு சலீஹ் என்ற பிரிவினர் மேற்கூறப்பட்ட பனு சுலேஹ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பாலைவனங்களில் வழிப்பறி செய்து கொண்டிருந்த கிராமத்து அரபியர்களை தடுக்கவும் பாரசீகர்களை எதிர்க்கவும் லஜாயிமாக்களை ரோமர்கள் பயன்படுத்தினர். அதற்காக அவர்களில் ஒருவருக்கு அரச பதவியும் வழங்கினர். பல ஆண்டுகள் இவர்களது குடும்ப ஆட்சி தொடர்ந்தது. இவர்களில் ஜியாத் இப்னு ஹபுலா என்பவர் புகழ்பெற்ற அரசராவார். ரஜாயிமாவினரின் ஆட்சி காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து அதன் இறுதி வரை நீடித்தது. அதற்கு பிறகு கஸ்ஸானியர் லஜாயிமாவினர் மீது போர் தொடுத்து ஆட்சியை கைப்பற்றினர். இதை கண்ட ரோமர்கள் ஷாம் நாட்டு அரபியர்களுக்கு கஸ்ஸானியர்களை அரசர்களாக நியமித்தனர். இவர்கள் தலைநகரமாக புஸ்ரா விளங்கியது. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு யர்முக் போர் நடைபெறும் வரை கஸ்ஸானியர்கள் ரோமர்களின் கவர்னர்களாகவே ஷாம் நாட்டில் ஆட்சி செய்தனர். அந்த கவர்னர்களில் இறுதியானவரான ஜபலா இப்னு ஐஹம் என்பவர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் முஸ்லிம்களுக்கு அடிபணிந்தார். இது குறித்த மேல் விவரங்களை தபரி, இப்னு கல்தூன், மஸ்ஊதி, இப்னு குதைபா, இப்னுல் அசீர் ஆகிய நூல்களில் பார்க்கலாம். அடுத்த நாடு ஹிஜாஸ் பகுதியில் அதிகாரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் வாழ்நாள் வரை மக்கா நகரின் தலைவராகவும் இறை இல்லமான காபாவின் நிர்வாகியாகவும் இருந்தார்கள். அவர்கள் 137வது வயதில் மரணமடைந்தார்கள். சிஃபரு தக்வீன் தபரி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 130வது வயதில் மரணமானார்கள் என்ற ஒரு கூற்றும் கூறப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் மக்காவை நிர்வகித்தார் என்றும், சிலர் முதலாவதாக நாபீத், பிறகு கைதார் என இருவரும் நிர்வகித்தனர் என்றும் கூறுகின்றனர். அவர்களுக்கு பின் அந்த இருவரின் தாய்வழி பாட்டனாரான முலாத் இப்னு அம்ர் ஜுர்ஹூமி தலைவரானார். இவ்வாறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாரிடமிருந்து ஜுர்ஹூம் கோத்திரத்திற்கு தலைமைத்துவம் மாறியது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது தந்தையுடன் இறை ஆலயத்தை கட்டியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பரம்பரையினருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது. எனினும் தலைமைத்துவம் மற்றும் அதிகாரத்தில் அவர்களுக்கு எவ்வித பங்கும் இருக்கவில்லை. இப்னு ஹிஷாம். நாட்கள் நகர்ந்தன, காலங்கள் கடந்தன. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளின் நிலைமைகளை எடுத்து கூறும் அளவுக்கு பெரிதாக இல்லை. புக்த் நஸ்ர் என்ற மன்னன் தோன்றுவதற்கு சிறிது காலம் முன்பு ஜுர்ஹும் கோத்திரத்தினர் முற்றிலும் நலிந்து விட்டனர். அந்த காலத்தில் மக்காவில் அத்னான் வம்சத்தவரின் அரசியல் ஆதிக்கம் வளரத் தொடங்கியது. புக்த் நஸ்ருக்கும் அரபியர்களுக்கும் இடையே தாத் இர்க் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் அரபிய படையின் தளபதியாக ஜுர்ஹும் கோத்திரத்தினர் இருக்கவில்லை, மாறாக இந்த படைக்கு அத்னான் தளபதியாக இருந்தார். தபரி. பிறகு புக்த் நஸ் கிபி 587இல் 2வது முறையாக போர் தொடுத்த போது அத்னானியர்கள் யமன் நாட்டுக்கு தப்பிச் சென்றனர். அச்சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேலர்களின் நபியான எர்மியா அவர்களின் தோழர் பர்கியா என்பவர் அத்னானின் மகன் மஅத்தை ஷாம் நாட்டில் உள்ள ஹர்ரான் நகருக்கு அழைத்துச் சென்றார். புக்த் நஸ்ருடைய காலத்துக்கு பின் மஅத் மக்கா திரும்பினார். அங்கு ஜுர்ஹும் கோத்திரத்தில் ஜவுஷம் இப்னு ஜுல்ஹுமா என்பவர் மட்டுமே மீதமிருந்தார். அவரது மகளை மஅத் மணந்து கொண்டார். இருவருக்கும் நஜார் என்பவர் பிறந்தார். ஜுர்ஹும் கோத்திரத்தினரின் நிலைமை மக்காவில் மிக மோசமடைந்து பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாயினர். காபாவை தரிசிக்க வந்தவர்களை இம்சித்து காபாவின் செல்வங்களையும் சூறையாடினர். இந்த செயல் அத்னானியர்களுக்கு மிகுந்த வெறுப்பை உண்டாக்கியது. குஜாஆ கோத்திரத்தினர் மக்காவுக்கு அருகிலுள்ள மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் குடியேறிய போது ஜுர்ஹும் கோத்திரத்தினர் மீது அத்னானியர்கள் கொண்டிருந்த வெறுப்பை பயன்படுத்திக் கொண்டனர். அத்னானியர்களின் ஒரு பிரிவினரான பனு பக்ரு இப்னு அப்து மனாஃப் குடும்பத்தாரின் உதவியுடன் குஜாஆவினர் ஜுர்ஹும் கோத்திரத்தார் மீது போர் தொடுத்து அவர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி அதை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கிபி 2ஆம் நூற்றாண்டின் பாதி வரை அவர்களது ஆட்சியை மக்காவில் நீடித்தது. ஜுர்ஹும் கூட்டத்தினர் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது ஜம்ஜம் கிணற்றை அடையாளம் தெரியாத வகையில் பல பொருள்களை போட்டு நிரப்பி மறைத்து விட்டனர். வரலாற்று ஆசிரியரான இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், அம்ரு இப்னு ஹாரிஸ் இப்னு முலாஃப் ஜுர்ஹூமி என்பவர் காபாவிலிருந்து ரெண்டு தங்க மான் சிலைகளையும் அஸ்வத் கல்லையும் ஜம்ஜம் கிணற்றினுள் போட்டு மூடிவிட்டார். அவரும் அவரைச் சேர்ந்த ஜுர்ஹும் கோத்திரத்தாரும் யமன் நாட்டுக்கு சென்று குடியேறினர். மக்காவை விட்டு பிரிந்ததையும் அதன் அதிகாரம் கை நழுவி போனதையும் எண்ணி அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தனர். இது குறித்து அம்ரு இக்கவிதையை பாடினார். ஹஜூன் சஃபா இடையே நேசரும் இல்லை, மக்காவில் ராக்கதை பேசுபவரும் இல்லை, மாறாக நாங்களே அங்கு வசித்து வந்தோம். ஆனால் எங்களை காலங்களின் மாற்றங்களும் ஆபத்து நிறைந்த விதிகளும் அழித்து விட்டன. இப்னு ஹிஷாம் தபரி. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறப்புக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தியதாகும். ஜுர்ஹும் கோத்திரத்தினர் ஏறக்குறைய 2100 ஆண்டுகள் மக்காவில் வசித்து அதனை ஏறக்குறைய 2000 வருடங்கள் தங்களின் ஆதிக்கத்தில் வைத்திருந்தனர். குஜாவினர் மக்காவை கைப்பற்றிய பிறகு பக்ரு கோத்திரத்தாரை இணைத்துக் கொள்ளாமல் தனியாகவே தங்களது ஆட்சியை நிறுவிக்கொண்டனர். எனினும் பக்ரு கோத்திரத்தைச் சேர்ந்த முழர் குடும்பத்தாருக்கு மட்டும் 3 பொறுப்புகள் கிட்டின. முதலாவது, ஹஜ்ஜுக்கு வருபவர்களை அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு அழைத்து வருவது மற்றும் ஹஜ்ஜின் கடைசி தினமான 13வது நாளன்று மினாவிலிருந்து பயணமாவதற்கு அனுமதி அளித்தல். இந்த பொறுப்புகள் இல்யாஸ் இப்னு முலர் வம்சத்தில் அல் கவுஸ் இப்னு முர்ரா குடும்பத்தாருக்கு கிட்டின. இவர்கள் சூஃபா என அழைக்கப்பட்டனர். இவர்களது சிறப்பு என்னவென்றால், சூஃபாவைச் சேர்ந்த ஒருவர் அகபாவில் கல் எரியாதவரை வேறு யாரும் எரிய மாட்டார்கள். மக்கள் கல்லெறிந்து முடித்து மினாவிலிருந்து வெளியேறுவதாயிருந்தால் கணவாயின் 2 புறங்களையும் சூஃபாவினர் மூடிவிடுவார்கள். அவர்கள் முதலில் வெளியேறி சென்ற பிறகே மற்றவர்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். சூஃபாவினர் இறந்துவிட்ட பிறகு தமிம் கிளையைச் சேர்ந்த சாத் இப்னு ஸைத் மனாத் குடும்பத்தினருக்கு இந்த பொறுப்பு கிடைத்தது. 2வது, துல்ஹஜ் பிறையின் 10ஆம் நாள் முஜ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு மக்களை அழைத்துச் செல்லும் பொறுப்பு அத்வான் குடும்பத்தார்களிடம் இருந்தது. 3வது, போர் உரிய தடை செய்யப்பட்ட புனித மாதங்களை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முன் பின்னாக மாற்றிக்கொள்ளும் அதிகாரம் ஃபுகைம் இப்னு அதி என்ற கினானா குடும்பத்தாரிடம் இருந்தது. இப்னு ஹிஷாம், குஜாவினரின் ஆதிக்கம் மக்காவில் 300 ஆண்டுகள் இருந்தது. இவர்களின் காலத்தில் அத்னான் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நஜ்த், ஈராக், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு சென்று குடியேறினர். மக்காவில் குறைஷியைச் சேர்ந்த சில குடும்பத்தார்கள் மட்டும் ஆங்காங்கே பிரிந்து வாழ்ந்தனர். அவர்களுக்கு மக்கா மற்றும் புனித காபாவின் அதிகாரம் எதுவும் இருக்கவில்லை. இந்த நிலையில் குசை இப்னு கிலாப் என்பவர் குறைஷியர்களில் தோன்றினார். இப்னு ஹிஷாம், குசையின் சுருக்கமான வரலாறு. குசையின் சிறு வயதிலேயே அவரது தந்தை மரணமாகிவிட்டார். அவரது தாயை உத்ரா குடும்பத்தைச் சேர்ந்த ரபியா இப்னு ஹராம் என்பவர் மணமுடித்தார். அவர் தனது மனைவியையும் குசையையும் ஷாம் நாட்டில் உள்ள தனது ஊருக்கு அழைத்து வந்தார். குசை வாலிபராகி மக்கா திரும்பினார். அந்த நேரத்தில் மக்காவின் நிர்வாகியாக குஜா கோத்திரத்தைச் சேர்ந்த ஹுலைல் இப்னு ஹப்ஷியா என்பவர் இருந்தார். ஹுலைலின் மகள் ஹுப்பா என்பவரை குசை மணமுடித்தார். இப்னு ஹிஷாம், சில நாட்களுக்கு பிறகு ஹுலைல் காலமானார். அப்போது குஜா மற்றும் குரேஷியர்களுக்கிடையில் சண்டை மூண்டது. இதில் குசையும் அவரைச் சேர்ந்தவர்களும் மக்காவின் அதிகாரத்தை கைப்பற்றினர். இந்த சண்டை மூண்டதற்குரிய காரணங்களை பற்றி 3 கருத்துகள் கூறப்படுகின்றன. 1, குசை மக்காவில் நன்கு புகழ் பெற்றார். அவரது செல்வங்களும் குடும்பங்களும் பெருகின. தனது மாமனார் ஹுலை மரணமான பிறகு குஜாஆ மற்றும் பக்ரு கோத்திரத்தாரை விட தானே காபாவையும் மக்காவையும் நிர்வகிப்பதற்கு தகுதியானவர். அது மட்டுமின்றி குரேஷியர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றர்களில் தலைமைத்துவம் மிக்கவர்கள் என எண்ணினார். ஆகவே குஜாஆ மற்றும் பக்ரு கோத்திரத்தாரை மக்காவிலிருந்து வெளியேற்றுவதற்கு கினானா மற்றும் குறைசி கோத்திரத்தாரிடம் குசை பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்களும் அதை ஒப்புக்கொள்ளவே இவர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்தனர். 2. காபா மற்றும் மக்காவை நிர்வகிக்க வேண்டும் என குசையிக்கு ஹுலைல் தனது மரண நேரத்தில் கட்டளையிட்டார். ஆனால் அதற்கு குஜாவினர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே இரு தரப்பினரிடையே போர் மூண்டது. 3. ஹுலைல் தனது மகள் ஹுப்பாவிற்கு காபாவை நிர்வகிக்கும் அதிகாரத்தை வழங்கினார். அவள் சார்பாக அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு குஜா வம்சத்தைச் சேர்ந்த அபு குபுஷான் என்பவரை குசை நியமித்தார். அவர் ஹுப்பாவுக்கு பதிலாக காபாவை நிர்வகித்து வந்தார். அவர் சற்று புத்தி சுவாதீனமற்றவராக இருந்தார். ஹுலைல் மரணமடைந்த பிறகு குசை அபு குபுஷானுக்கு சில ஒட்டகங்கள் அல்லது சில மது பீப்பாய்கள் கொடுத்து காபாவின் அதிகாரத்தை கைப்பற்றினார். இதை குஜாவினர் ஒப்புக்கொள்ளவில்லை. குசை காபாவை நிர்வகிக்க கூடாது என தடுத்தனர். இதனால் குசை மக்காவிலிருந்து குஜாவினரை வெளியேற்றுவதற்காக குறைஷி மற்றும் கினானா கோத்திரத்தினரின் உதவியை நாடினார். அவர்களும் அதற்கு இணங்கியதால் இரு தரப்பினருக்கும் இடையே போர் மூண்டது. ஃபதுல் பாரி மஸ்ஊதி. காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நிகழ்வுகள் பின்வருமாறு அமைந்தன. ஹுலைல் மரணமடைந்த பிறகும் சுஃபாக்கள் தங்களின் மேற்கூறப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். ஒருநாள் குறைஷி மற்றும் கினானா கோத்திரத்தினரை குசை தன்னுடன் அழைத்து கொண்டு சுஃபாக்கள் கூடியிருந்த கணவாய்க்கு வந்து, இந்த பொறுப்புக்கு உங்களை விட நாங்களே அதிக உரிமை உள்ளவர்கள் என்று கூறினார். இரு பிரிவினருக்கும் இடையில் வாய்ச்சண்டை மூண்டு கைகலப்பு ஏற்பட்டது. இறுதியில் சூஃபாக்களை தோற்கடித்து குசை விரட்டிவிட்டார். இது குஜா மற்றும் பக்ரு கோத்தரத்தாருக்கு பிடிக்காததால் குசையிடமிருந்து விலகிச் சென்றார்கள். இதையறிந்த குசை அவர்களுக்கு எதிராக படையை திரட்டி அவர்கள் மீது போர் தொடுத்தார். இரு பிரிவினருக்கும் இடையே மிக கடுமையான போர் மூண்டு இருதரப்பிலும் பெருத்த உயிர் சேதம் ஏற்பட்டது. ஒரு வழியாக இருதரப்பினரும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வந்தனர். அந்த உடன்படிக்கைக்கு பக்ரு கோத்திரத்தைச் சேர்ந்த யஅமுர் இப்னு அவ்ஃப் என்பவரை தலைவராக்கினர். மக்காவை ஆட்சி செய்யவும் காபாவை நிர்வகிக்கவும் குஜாஆ கோத்திரத்தாரை விட குசையிக்கே அதிக தகுதி உண்டு. குசையினால் ஏற்பட்ட அனைத்து கொலைகளும் மன்னிக்கப்பட்டவை. அவ்வாறே குஜாஆ மற்றும் பக்ரு கோத்திரத்தினரால் கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும், காபாவின் நிர்வாகத்தை குசையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று யஅமுர் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பின் காரணமாக அவருக்கு சத்தாக், அநீதத்தை தகர்த்தவர் என்ற புனைப்பெயர் வந்தது. இப்னு ஹிஷாம். ஆக குஜாவினர் காபாவை நிர்வகித்த காலம் 300 ஆண்டுகளாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டின் மத்தியில், அதாவது கிபி 440 குசை மக்காவையும் காபாவையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார். ஃபதுல் பாரி. இதன் காரணமாக மக்கா நகரின் முழு தலைமைத்துவம் குசைக்கும் அவருக்கு பின்னர் குறைசி கோத்திரத்தாருக்கும் கிடைத்தது. அரபிய தீபகற்பத்தின் பல பகுதிகளிலிருந்து அரபியர் தரிசிக்க வரும் காபாவின் மத தலைவராக குசை விளங்கினார். அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைசி கோத்திரத்தாரை மக்காவுக்கு வரவழைத்து ஒவ்வொரு குறைசி குடும்பத்துக்கும் இடங்களை பிரித்து கொடுத்து அவர்களது வாழ்க்கை வசதிகளை குசை மேம்படுத்தி கொடுத்தார். அவ்வாறே ஆலு சஃப்வான், பனு அத்வான், முர்ரா இப்னு அவுஃப் போன்றோருக்கு அவர்களிடம் இருந்த பொறுப்பை அவர்களுக்கே வழங்கினார். புனித மாதங்களை தங்களது வசதிக்கேற்ப முன்பின்னாக மாற்றியமைத்துக் கொள்ளும் வழக்கத்தை அவரும் பின்பற்றினார். ஏனென்றால் இவ்வாறான சடங்குகள் அனைத்தும் மாற்றத்தகாத மார்க்கச் சடங்குகள் என அவர் நம்பியிருந்தார். இப்னு ஹிஷாம். குரேஷியர்களுக்காக காபாவின் வடக்கு பகுதியில் தாரும் நத்வா எனும் ஒரு சங்கத்தை நிறுவியது குசை செய்த நல்ல காரியங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அது குரேஷியர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களின் பிரச்சனைகளை விவாதித்து தீர்வு காணும் இடமாகவும் அவர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் மன்றமாகவும் விளங்கியதால் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. அதனுடைய வாசல் காபாவை நோக்கி அமைந்திருந்தது. இப்னு ஹிஷாம் இக்பாருல் கிராம் பி அக்பாரில் மஸ்ஜிதில் ஹராம். குசையின் சாதனைகள். 1. தாருத் நத்வாவின் தலைமை. குறைசியர்கள் தங்களுக்கு நிகழும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து இங்குதான் ஆலோசனை நடத்துவார்கள். மேலும் தங்களின் பெண் பிள்ளைகளுக்கு இதனை திருமண மண்டபமாகவும் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த தாருத் நத்வாவின் தலைவராக குசை விளங்கினார். அடுத்த சாதனை 2, கொடி. பிற சமுதாயத்துடன் போர் செய்வதாக இருந்தால் அதற்கான சிறிய அல்லது பெரிய கொடி குசை அல்லது அவரது பிள்ளைகளின் கரத்தில் கொடுக்கப்பட்டு தாருத் நத்வாவில் நடப்படும். அடுத்த சாதனை 3, வழி நடத்துதல். மக்காவிலிருந்து வியாபாரம் அல்லது வேறு நோக்கங்களுக்காக வெளியில் செல்லும் பயண கூட்டங்களுக்கு குசை அல்லது அவரது பிள்ளைகளில் ஒருவர் தலைமை வகிப்பார். அடுத்த சாதனை 4, காபாவை நிர்வகித்தல். காபாவின் வாயிலை திறப்பது, மூடுவது, பராமரிப்பது, வழிபாடுகள் நடத்துவது அனைத்தையும் குசை மேற்கொள்வார். அடுத்த சாதனை 5, ஹாஜிகளின் தாகம் தீர்த்தல். தொட்டிகளில் நீரை நிரப்பி அதில் உலர்ந்த திராட்சை மற்றும் பேரித்தம் பழங்களை போட்டு சுவையூட்டி அந்த மதுரமான நீரை மக்கா வருபவர்களுக்கு குசை குடிக்க வழங்குவார். அடுத்த சாதனை 6, ஹாஜிகளுக்கு விருந்தளித்தார். குரேஷியரிடம் ஹஜ்ஜுடைய காலங்களில் வரி வசூலித்து அதன் மூலம் ஹாஜிகளுக்கு குசை விருந்தோம்பல் புரிவார். இந்த விருந்தில் வசதியற்ற ஹஜ் பயணிகள் கலந்து கொள்வார்கள். இப்னு ஹிஷாம், யாக்கூபி, இவை அனைத்தும் குசையுக்கு அமைந்திருந்த சிறப்புகளாகும். அவரது பிள்ளைகளில் அப்துத்தார் என்பவர் மூத்தவராக இருந்தார். ஆனால் அவரை விட இளையவரான அப்து மனாஃப் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கும் மரியாதையும் உடையவராக திகழ்ந்தார். இது அப்துத்தாருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. இதனால் அப்துத்தாரை குசை அழைத்து, மக்கள் உன்னை விட உனது சகோதரனை எவ்வளவுதான் உயர்வாக்கினாலும் நான் உன்னையே அவர்களுக்கு தலைவராக்குவேன் என்று கூறி, தன்னிடம் உள்ள அனைத்து சிறப்புகளையும் பொறுப்புகளையும் அப்துத்தாருக்கு தர வேண்டுமென உயில் எழுதினார். குசையின் எந்த முடிவுக்கும் மக்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர் வாழும் போதும் மரணத்துக்கு பின்னும் அவரது கட்டளையை பின்பற்றுவதே மார்க்கம் என அனைவரும் கருதினர். அவரது மரணத்துக்கு பின் அவரது பிள்ளைகள் தந்தை செய்த மரண நேர கட்டளைப்படி எவ்வித கருத்து வேறுபாடுமின்றி பொறுப்புகளை நிறைவேற்றினர். அப்து மனாஃபின் மரணத்திற்கு பிறகு அவரது பிள்ளைகள் தங்களின் தந்தையின் சகோதரர் அப்துத்தாருடைய பிள்ளைகளுடன் மேற்கூறப்பட்ட பொறுப்புகளை பெறுவதில் சச்சரவு செய்தனர். இதனால் குரைஷியர்கள் இரண்டாக பிரிந்து சண்டைக்கு ஆயத்தமாயினர். எனினும் போரை தவிர்த்து சமாதானம் செய்து கொள்ள அனைவரும் விரும்பி தங்களுக்குள் அந்த பொறுப்புகளை பிரித்து கொண்டனர். ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுவது, அவர்களுக்கு விருந்தளிப்பது மற்றும் பயணம் செல்லும் குழுவினருக்கு தலைமை வகிப்பது என மூன்று பொறுப்புகள் அப்து மனாஃபின் மக்களுக்கு கிட்டின. தாருன் நத்வாவிற்கு தலைமை வகிப்பது, கொடி பிடிப்பது மற்றும் காபாவை பராமரிப்பது ஆகிய பொறுப்புகள் அப்துத்தாருடைய மக்களுக்கு கிடைத்தன. தாருன் நத்வாவின் தலைமைத்துவம் மட்டும் இரு பிரிவினருக்கும் பொதுவாக இருந்தது என்றும் சிலர் கூறுகின்றனர். பிறகு அப்து மனாஃபுடைய மக்கள் சீட்டு குலுக்கி போட்டு தங்களுக்கு கிடைத்த பொறுப்புகளை தங்கள் குடும்பங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். அதன் அடிப்படையில் ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுதல் மற்றும் அவர்களுக்கு விருந்தளிக்கும் பொறுப்புகள் ஹாஷிமுக்கு கிடைத்தன. வியாபார குழுவினருக்கு தலைமை வகிக்கும் பொறுப்பு அப்துல் ஷம்சுக்கு கிட்டியது. ஹாஷிம் தனது பொறுப்புகளை வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக நிறைவேற்றினார். அவரது மரணத்திற்கு பின் அவரது சகோதரர் முத்தலிப் இப்னு அப்து மனாஃப் பொறுப்பேற்றார். முத்தலிபின் மரணத்திற்கு பிறகு ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்றார். இந்த அப்துல் முத்தலிபு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் ஆவார். அப்துல் முத்தலிபின் மரணத்திற்கு பிறகு அவரது பிள்ளைகள் பொறுப்புகளை நிறைவேற்றினர். இறுதியில் மக்கா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் வந்தபோது அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் கிட்டின. சிலர் குசைதான் தனது பிள்ளைகளுக்கிடையில் பொறுப்புகளை பங்கிட்டு கொடுத்தார், அந்த அடிப்படையிலே அந்த பொறுப்புகளை அவரது பிள்ளைகள் நிறைவேற்றி வந்தனர் என்று கூறுகின்றனர். உண்மை நிலையை அல்லாஹுவே அறிந்தவன். இப்னு ஹிஷாம், குறைசிகள் தங்களிடையே பங்கிட்டு கொண்ட மேற்கூறப்பட்ட பொறுப்புகளுடன் வேறு சில பதவிகளையும் உருவாக்கி அவற்றை தங்களுக்கிடையே பங்கிட்டு ஒரு சிறிய அரசாங்கத்தை நிறுவிக்கொண்டனர். அது இன்றைய ஜனநாயக அரசு, தேர்தல், பாராளுமன்றம் ஆகிய நடைமுறைகளுக்கு ஒத்திருந்தது. அவர்கள் வகித்த பதவிகள் இப்படித்தான். 1. நற்குறி துர்க்குறி, சாஸ்திரங்கள் சகுனங்கள் பார்ப்பதும் அனுமதி பெறுவதும், சிலைகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் அம்புகளை கொண்டு குறி சொல்லும் அதிகாரமும் ஜுமஹ் குடும்பத்தாருக்கு இருந்தன. 2. சிலைகளுக்கு அளிக்கப்படும் காணிக்கைகள் மற்றும் நேர்ச்சிகளை பெற்று பாதுகாத்து பராமரித்தல், சண்டை சச்சரவுகள் மிக்க வழக்குகளை தீர்ப்பு சொல்வது ஆகிய இரு பொறுப்புகளும் சஹம் குடும்பத்தாருக்கு இருந்தன. 3. அசது குடும்பத்தாருக்கு ஆலோசனை கூறும் பொறுப்பு. 4. தைம் குடும்பத்தாருக்கு அபராதம் மற்றும் தண்ட பரிகாரம் வழங்கும் பொறுப்பு. 5. உமையா குடும்பத்தாருக்கு சமுதாய கொடி ஏந்திச் செல்லும் பொறுப்பு. 6. மக்ஜும் குடும்பத்தாருக்கு இராணுவங்களையும் அதற்கு தேவையான குதிரைகளையும் நிர்வகிக்கும் பொறுப்பு. 7. அதி குடும்பத்தாருக்கு தூது கொண்டு செல்லும் பொறுப்பு. இப்னு ஹிஷாம். ஏனைய அரபியர்களின் ஆட்சி அதிகாரம். கஹ்தானியர், அதுனானியர் நாடு துறந்ததையும் அவர்களின் அரபு நாடுகளை தங்களுக்கிடையில் பிரித்து கொண்டதையும் முன்பு கண்டோம். இவர்களில் ஹீரா நாட்டுக்கு அருகில் இருந்தவர்கள் ஹீராவின் அரபிய மன்னருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தனர். ஷாம் நாட்டில் வசித்தவர்கள் கஸ்ஸானிய அரசர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தனர். எனினும் கட்டுப்பாடு என்பது வெறும் பெயரளவில் தான் இருந்தது. இந்த இரண்டை தவிர தீபகற்பத்தின் ஏனைய கிராமப் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் முழு சுதந்திரம் பெற்றவர்களாக எவருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்து வந்தார்கள். இந்த ரெண்டு கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கென தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு சிறிய அரசாங்கத்தை போன்று இருந்தது. குலவெறியும் தங்களது ஆதிக்க பகுதிகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதும் இவர்களது அரசியல் அடிப்படை நோக்கமாக இருந்தது. அரசர்களுக்கு இணையாக கோத்திர தலைவர்களுக்கு மதிப்பு இருந்தது. சண்டையிடுவதிலும் சமாதானம் செய்து கொள்வதிலும் மக்கள் தங்களது தலைவர்களின் முடிவை எவ்வித தயக்கமும் இன்றி ஏற்று வந்தனர். தலைவர்களின் உத்தரவும் அதிகாரமும் பேரரசர்களின் உத்தரவுக்கும் அதிகாரத்திற்கும் ஒத்திருந்தது. அவர் ஏதேனும் ஒரு சமுதாயத்தினர் மீது கோபம் கொண்டால் எவ்வித கேள்வியும் இன்றி ஆயிரக்கணக்கான வாள்கள் அந்த சமுதாயத்தினருக்கு எதிராக உயர்த்தப்படும். எனினும் அவர்கள் தலைமைக்காக தங்களது தந்தையுடைய சகோதரர்களின் தந்தையின் உடன் பிறந்தார் பிள்ளைகளிடமே போட்டியிட்டுக் கொண்டனர். இதன் விளைவாக மக்களிடையே புகழ் பெறும் நோக்கில் செலவிடுதல், விருந்தினரை உபசரித்தல், தர்ம சிந்தனையுடனும் விவேகத்துடன் நடந்து கொள்ளுதல், எதிரிகளிடம் வீரத்தையும் வலிமையும் வெளிப்படுத்துதல் போன்றவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்தனர். அவ்வாறே அக்காலத்தில் சமூகங்களின் பிரதிநிதிகளாக திகழ்ந்த கவிஞர்களிடம் புகழை பெற்று போட்டியாளர்களிடையே தங்களது மதிப்பை உயர்த்தி கொள்ள பெரிதும் முயன்றனர். தலைவர்களுக்கென சில சிறப்பு உரிமைகள் இருந்தன. அவர்கள் மிர்பாக், சஃபை, நசீபா, ஃபுபூல் என்ற பெயர்களில் மக்களது செல்வங்களை அனுபவித்து வந்தனர். இது குறித்து ஒரு கவிஞர் கூறுகிறார், எமது வெற்றி பொருளில் கால் பங்கும் நீ விரும்பி எடுத்துக்கொண்டதும், வழியில் கிடைத்த பொருளும் பங்கிட முடியாத மிஞ்சிய பொருளும் உனக்கே சொந்தமானது, எங்களில் உனது அதிகாரமே செல்லுபடியானது. மிர்பாக், இது போரில் கிடைக்கும் வெற்றி பொருளில் நான்கில் ஒரு பகுதி. சஃபிய, வெற்றி பொருளை வனிமத் பங்கீடு செய்வதற்கு முன் தலைவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்வது. நசீதா, இது போருக்கு செல்லும் வழியில் தலைவருக்கு கிடைக்கும் பொருள்கள். ஃபுதூல், இது வெற்றி பொருளில் பங்கீடு செய்ய இயலாத வகையில் மீதமாகும் பொருள்கள், ஒட்டகைகள், குதிரைகள் போன்று. அரசியல் பின்னணி, அரபிய அரசர்களை பற்றி அலசிய நாம் அவர்களது அரசியல் பின்னணிகளை பற்றியும் ஆராய்வது அவசியம். அரபிய தீபகற்பத்தில் அந்நிய நாடுகளுடன் ஒட்டியிருந்த மூன்று எல்லை பகுதிகளிலும் அரசியல் நிலைமை மிகவும் தலைகீழாக இருந்தது. அந்த மக்களில் சிலர் அடிமைகளாகவும் சிலர் சுதந்திரமானவர்களாகவும் இருந்தார்கள். தலைவர்களாக இருந்த அந்நியர்கள் செல்வங்கள் அனைத்திற்கும் உரிமை கொண்டாடினர். சுமைகள் அனைத்தையும் குடிமக்கள் மீது சுமத்தினர். சுருங்கச் சொன்னால், குடிமக்கள் தங்களது அரசாங்கத்திற்கு விவசாய நிலங்களைப் போன்றிருந்தனர். அரசாங்கத்திற்கு பணி செய்வதும் பயனளிப்பதுமே அவர்களது கடமையாக இருந்தது. அரசர்கள் தங்களது ஆசாபாசம், பாவம், அநீதம் போன்ற தீய செயல்களுக்கு மக்களை பயன்படுத்தினர். குடிமக்களுக்கு நாலா திசைகளிலிருந்தும் அநீதி இழைக்கப்பட்டது. அவர்கள் தங்களது அறியாமையால் செய்வது அறியாது நிலை தடுமாறி நின்றனர். எவரிடமும் முறையிடுவதற்கு கூட வலிமையற்று தங்கள் மீது இழைக்கப்படும் அநீதங்களை சகிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அக்கால அரசாங்கம் ஒரு சர்வாதிகாரமாகவே இருந்தது. மக்களின் உரிமைகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டன, பாழாக்கப்பட்டன. இந்த பகுதிகளுக்கு அருகில் வாழ்ந்த மக்களும் தடுமாற்றத்தில் இருந்தனர். அவர்கள் சில சமயம் ஈராக் வாசிகளுடனும் சில சமயம் ஷாம் வாசிகளுடனும் சேர்ந்து கொள்வார்கள். அரபிய தீபகற்பத்தின் உட்பகுதியில் வசித்துக் கொண்டிருந்த கோத்திரத்தாரும் ஒற்றுமையின்றி பிரிந்து வாழ்ந்து வந்தனர். அவர்களிடையே சமய மற்றும் இன ரீதியான மோதல்களும் சச்சரவுகளும் மிகைத்திருந்தன. அதை பற்றி அவர்களில் ஒரு கவிஞர் கூறுகிறார், நான் கூட கஜியா குலத்தவனே, கஜியா வழிகட்டால் நானும் வழிகடுவேன், அவர்கள் நேர்வழி நடப்பின் நானும் நேர்வழி நடப்பேன். அவர்களை வழி நடத்துவதற்கு சிரமமான காலங்களில் ஆலோசனை கூறி உதவி செய்வதற்கு அவர்களுக்கென ஆட்சியாளர் யாரும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் ஹிஜாஸ் பகுதியின் ஆட்சியாளர்களை மக்கள் மிகுந்த கண்ணியத்துடன் நோக்கினார்கள். அவர்களையே தங்களது சமய மற்றும் சமூக வழிகாட்டிகளாக கருதினார்கள். உண்மையில் ஹிஜாஸ் பகுதி அரசாங்கம் அக்காலத்தில் சமய மற்றும் சமூக வழிகாட்டியாக இருந்தது. அந்த ஆட்சியாளர்கள் ஏனைய அரபியர்களை சமயத்தின் பெயரால் ஆண்டு வந்தனர். இறையில்லம் காபாவையும் அங்கு வருபவர்களின் தேவைகளையும் அவர்களே நிர்வகித்து வந்ததால் அந்த பகுதி அனைத்திலும் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வந்தனர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை அமல்படுத்தி வந்தனர். இன்றைய காலத்தை போன்று தங்களது ஆட்சியாளர்களை தாங்களாகவே தேர்ந்தெடுக்கும் வழமையை அவர்கள் கொண்டிருந்தனர். எனினும் பிரச்சினைகளை சமாளிக்க முடியாத அளவு பலவீனமானதாகவே அவரது ஆட்சி இருந்தது. ஹபஷிகள் தொடுத்த போரில் இவர்கள் பலவீனமானதிலிருந்து இதை தெரிந்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபியர்களின் சமய நெறிகள் மற்றும் மத நம்பிக்கைகள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் மக்காவில் குடியேறி அரபிய தீபகற்பம் முழுவதிலும் பரவிய காலத்திலிருந்து அரபியர்களில் பெரும்பாலோர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தையே பின்பற்றி வாழ்ந்தனர். அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்தும் வாழ்ந்தனர். காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹுவின் வழிகாட்டல்களையும் போதனைகளையும் சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்தனர். எனினும் அவர்களிடையே ஓரிரை கொள்கையும் மார்க்கத்தின் உயர்ந்த நெறிகளும் ஓரளவு நிலைத்திருக்கவே செய்தது. குஜாஆ கோத்திரத்தின் தலைவனான அம்ரு இப்னு லுஹை சமய சம்பந்தப்பட்ட மத சம்பந்தப்பட்ட செயல்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருந்தான். மக்களுக்கிடையில் நல்ல செயல்களை பரப்பி தான தர்மங்கள் செய்து வந்தான். எனவே மக்கள் பெரிதும் மதித்து அவனை ஓர் இறை நேசராக கருதினர். அவன் ஒருமுறை ஷாம் நாட்டுக்கு சென்றான். அங்கு மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களின் இந்த சிலை வணக்க வழிபாடு அவனை பெரிதும் கவர்ந்தது. ஷாம் நாடு இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட மற்றும் இறைவனுடைய நூல்கள் இறக்கப்பட்ட பகுதியாக இருந்ததால் அந்த சிலை வணக்கமும் உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கும் என அவன் எண்ணினான். எனவே அவன் மக்கா திரும்பிய போது ஹுபுல் என்ற சிலையை கொண்டு வந்து காபாவில் நடுவில் அதை வைத்து விட்டான். அந்த சிலையை கடவுளாக ஏற்று அல்லாஹுக்கு இணை வைக்குமாறு மக்கா வாசிகளுக்கு அழைப்பு விடுத்தான். அவர்களும் அதை ஏற்று அல்லாஹுக்கு இணை வைத்தனர். மக்கா வாசிகள் இறையில்லம் காபாவை நிர்வகிப்பவர்களாகவும் புனித நகரமான மக்காவில் வசிப்பவர்களாக இருப்பதாலும் அவர்களையே தங்களது முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டு ஹிஜாஸ் பகுதியின் ஏனைய மக்களும் சிலை வழிபாட்டில் அவர்களை பின்பற்றினார்கள். ஹுபுல் என்பது செந்நிற கல்லில் மனித உருவாக செதுக்கப்பட்ட ஒரு சிலை. அதன் வலதுகரம் உடைந்திருந்தது. அதற்கு குறைஷிகள் தங்கத்தினால் கை செய்து அணிவித்தார்கள். இதுதான் மக்கா இணை வைப்பாளர்களின் முதல் சிலையாகும். இதை மிகுந்த மகத்துவமிக்கதாகவும் புனிதமிக்கதாகவும் குறைஷிகள் கருதினார்கள். ஆதாரம் கிதாபுல் அஸ்னாம். ஹுபுல் மட்டுமின்றி மனாத் என்பதும் அவர்களின் பழங்கால சிலைகளில் ஒன்றாகும். அது செங்கடலின் ஓரத்தில் அமைந்துள்ள குதைத் என்ற நகரின் அருகாமையில் உள்ள முஷல்லல் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. முஷல்லல் என்பது ஒரு மலை மேடு. அதன் அடிவாரத்தில் குதைத் இருக்கிறது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இதை ஹுதைல் மற்றும் குஜாஆ கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். தாயிஃப் நகரத்தில் லாத் என்னும் சிலையை சகீஃப் கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். தாத்த ஈர்த் என்ற நகரின் நக்லா ஷாமியா என்ற பள்ளத்தாக்கில் உஸ்ஸா என்ற சிலை இருந்தது. இதை குறைஷி, கினானா மற்றும் பல கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். ஆதாரம் கிதாபுல் அஸ்னாம். இம்மூன்று சிலைகளும் அரபியர்களிடம் மிகப்பெரிய மதிப்புமிக்க சிலைகளாக இருந்தன. இது மட்டுமின்றி அவர்களிடையே ஷிர்க், இணை வைத்தல், அதாவது இறைவனுக்கு நிகராக சிலைகளையோ உருவப்படங்களையோ அல்லது மனிதனையோ வணங்குதல், இந்த செயல் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு ஊரிலும் சிலைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தன. அம்ரு இப்னு லுஹய்யிக்கு தகவல் கொடுக்கும் ஒரு ஜின் இருந்தது. அது அவனிடம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்து சிலைகளான வத்து, சுவாஹ், யகூஸ், நஸ்ர் போன்றவை ஜித்தா நகரத்தில் புதைந்திருக்கின்றன என்று கூறியது. அவன் ஜித்தா வந்து அந்த சிலைகளை தோண்டி எடுத்து மக்காவிற்கு கொண்டு வந்தான். ஹஜ்ஜுடைய காலத்தில் காபாவை தரிசிக்க வந்திருந்த பல்வேறு கோத்திரத்தினருக்கு பிரித்து கொடுத்தான். அவர்கள் அவற்றை தங்களது பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று வணங்க ஆரம்பித்தனர் என்று சிலர் கூறுகின்றனர். வத்து சிலையை ஈராக் நாட்டுக்கு அருகிலுள்ள தௌமதுல் ஜந்தல் என்ற பகுதியில் உள்ள ஜர்ஷ் என்ற இடத்தில் கல்பு கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். சுவாக் சிலையை ஹிஜாஸ் பகுதியின் மக்கா நகர் அருகில் ருஹாத் என்ற இடத்தில் ஹுதைல் இப்னு முத்ரிகா என்ற கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். யகூஸ் சிலையை சபா பகுதியில் ஜுர்ஃப் என்ற இடத்தில் முராது வம்சத்தின் கூதைஸ் என்ற கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். யஹூக் சிலையை யமன் நாட்டில் கைவான் என்ற ஊரில் ஹம்தான் கோத்திரத்தினர் வணங்கி வந்தனர். நஸ்ர் சிலையை தில்கிலா கோத்திரத்தைச் சேர்ந்த ஹிம்யர் குடும்பத்தினர் தங்களது ஊரில் வைத்து வணங்கி வந்தனர். ஆதாரங்கள் சஹீஹுல் புகாரி, ஃபதஹுல் பாரி, கிதாபுல் அஸ்னாம். இந்த சிலைகளுக்கென பிரம்மாண்டமான ஆலயங்களை அமைத்தனர். இறையில்லமான காபாவை கண்ணியப்படுத்தியதை போன்று அந்த ஆலயங்களையும் கண்ணியப்படுத்தினர். அந்த ஆலயங்களுக்கு பூசாரிகளும் பணியாளர்களும் இருந்தனர். காபாவிற்கு காணிக்கை அளித்ததை போன்று அந்த ஆலயங்களுக்கும் காணிக்கை செலுத்தி வந்தனர். அத்துடன் அனைத்தையும் விட காபாவை மிக உயர்வானது என்பதையும் ஒப்புக்கொள்ளவே செய்தனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இன்னும் பல கோத்திரத்தாரும் இதே வழியை பின்பற்றி சிலைகளை கடவுள்களாக ஏற்று அவற்றுக்கென ஆலயங்களை உருவாக்கினார்கள். அவற்றில் துல் கலசா என்ற சிலையை தௌஸ், கஷ்அம் மற்றும் புஜைலா கோத்திரத்தார் யமன் நாட்டில் உள்ள தபாலா என்ற ஊரில் வணங்கி வந்தனர். ஃபில்ஸ் என்ற சிலையை தை கோத்திரத்தாரும் அவர்களை ஒட்டி சல்மா, அஜா என்ற இரு மலைகளுக்கிடையில் வசித்து வந்தவர்களும் வணங்கி வந்தனர். இதை தவிர்த்து அவர்களுக்கு மேலும் பல கோயில்கள் இருந்தன. யமன் மற்றும் ஹிம்யர் வாசிகள் ரியாம் என்ற கோயிலையும் ரபியா கோத்திரத்தினர் ஒலா என்ற ஒரு கோயிலையும் வைத்திருந்தனர். மேலும் பக்ர், தக்லீப் கோத்திரத்தார் தங்களுக்கென சிறு கோயில்களையும், சந்தாத் என்ற நகரில் இயாத் வம்சத்தவர்கள் தங்களுக்கென சிறு கோயில்களையும் ஏற்படுத்தி இருந்தனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். மேலும் தௌஸ் கோத்திரத்தாருக்கு துல் கஃபைன் என்ற சிலை இருந்தது. கினானாவின் மக்களான மாலிக், மலிக்கான் மற்றும் பக்ருக்கு சஹ்து எனும் சிலையும், உத்ராவுக்கு சம்ஸ் எனும் சிலையும், கௌலானுக்கு உம்யானிஸ் எனும் சிலையும் குல தெய்வங்களாக விளங்கின. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இவ்வாறு அரபிய தீபகற்பத்தின் பல பகுதிகளுக்கும் சிலை வணக்க கலாச்சாரம் பரவியது. முதலில் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் என தனித்தனி சிலைகள் இருந்தன. சங்கை மிக்க காபாவையும் சிலைகளால் நிரப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது காபாவை சுற்றிலும் 360 சிலைகள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கரத்தில் இருந்த தடியால் அவைகளை குத்தி கீழே தள்ளினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவின்படி அவை காபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு எரிக்கப்பட்டன. மேலும் காபாவின் உட்புறத்தில் சிலைகளும் உருவப்படங்களும் இருந்தன. அவற்றில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது கரங்களில் அம்புகளை பற்றியவாறு இருப்பது போன்ற உருவப்படங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் புனித காபாவிலிருந்து நீக்கி அழிக்கப்பட்டன. ஆதாரம் சஹிஹுல் புகாரி. மக்கள் இது போன்ற வழிகட்டில் நீடித்து வந்தார்கள். அது பற்றி அபு ரஜா உதாரிதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கற்களை வணங்கி வந்தோம். நாங்கள் வணங்கும் கல்லை விட அழகிய கல்லை கண்டால் கையில் இருப்பதை தூக்கி எறிந்துவிட்டு புதியதை எடுத்து வணங்குவோம். எங்களுக்கு வணங்குவதற்கான கல் கிடைக்கவில்லை என்றால் மண்ணை குவியலாக்கி அதன் மேல் ஆட்டின் பாலை கறந்து அதை வலம் வருவோம். ஆதாரம் சஹிஹுல் புகாரி. ஆக இணை வைத்தலும் சிலை வணக்கமும் அந்த அறியாமை காலத்தில் மிக உயரிய நெறியாக பின்பற்றப்பட்டது. அத்துடன் அவர்கள் தாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடப்பதாகவும் எண்ணிக்கொண்டார்கள். அவர்களிடையே சிலை வணக்கம் மற்றும் இணை வைத்தல் உருவானதற்கான அடிப்படை என்னவென்றால், அவர்கள் மலக்குகளையும் தூதர்களையும் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ்வின் நல்லடியார்களையும் இறை நேசர்களையும் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கியவர்கள், அவனிடம் மிகுந்த அந்தஸ்தும் கௌரவமும் பெற்றவர்கள் என கருதினார்கள். அவர்களிடமிருந்து பல்வேறு அற்புதங்கள் வெளிப்பட்டதைக் கண்ட அந்த மக்கள் தனக்கு மட்டுமே உரித்தான சில ஆற்றல்களை அல்லாஹ் அந்த சான்றோர்களுக்கும் அருளியுள்ளான் என்றும் நம்பினார்கள். அந்த சான்றோர்கள் இத்தகைய ஆற்றல்களாலும் தங்களுக்கு அல்லாஹ்விடமுள்ள கண்ணியத்தினாலும் அல்லாஹுவுக்கும் அவனது அடியார்களுக்கும் இடையே நடுவர்களாக இருக்க தகுதி பெற்றவர்கள். யாருக்கும் எதையும் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்டு பெற தகுதியில்லை. இந்த சான்றோர் மூலமாகவே அல்லாஹுவை அணுக முடியும். அவர்களே அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள். அவர்களது அந்தஸ்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அவர்கள் சிபாரிசுகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அவர்கள் மூலமாகவே அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவர்கள்தான் அல்லாஹ்விடம் அடியார்களை மிக நெருக்கமாக்கி வைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்றும் நம்பினார்கள், எண்ணினார்கள். இந்த எண்ணம் நாளடைவில் உறுதியான நம்பிக்கையாக வலுப்பெற்றது. அவர்களை தங்களது பாதுகாவலர்களாக கருதி அல்லாஹுவுக்கும் தங்களுக்கும் இடையே நடுவர்களாக்கிக் கொண்டார்கள். அவர்களது நேசத்தை பெற்றுத்தரும் வழிமுறைகள் என தாங்கள் கருதிய அனைத்தையும் கொண்டு அவர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயன்றார்கள். அந்த சான்றோர்களுக்காக அவர்களின் உருவ படங்களையும் சிலைகளையும் உருவாக்கினார்கள். அவற்றுள் சில உண்மையாய் உருவப்படங்களாக இருந்தன. சில உருவப்படங்கள் தங்களது கற்பனைக்கு ஏற்றவாறு வரையப்பட்டது. இந்த உருவப்படங்களுக்கும் சிலைகளுக்கும் அரபி மொழியில் அஸ்னாம் என்று கூறப்படும். சிலர் சான்றோர்களுக்கென உருவப்படங்கள் சித்திரங்கள் எதையும் வரையாமல் அவர்களது அடக்க ஸ்தலங்களையும் அவர்கள் வசித்த ஓய்வெடுத்த தங்கிய இடங்களையும் புனித ஸ்தலங்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த ஸ்தலங்களுக்கு காணிக்கைகளையும் நேர்ச்சைகளையும் சமர்ப்பித்தார்கள். மேலும் அந்த இடங்களில் பணிவுடனும் மரியாதையுடனும் நடந்து பல கிரியைகளை செய்தார்கள். இவ்வாறான இடங்களுக்கும் சமாதிகளுக்கும் அரபியில் அவுசான் என்று கூறப்படும். அவர்கள் அஸ்னாம் மற்றும் அவுசான்களுக்கு செய்து வந்த சடங்குகளில் பெரும்பாலானவற்றை அம்ரு இப்னு லுஹய்யிதான் உருவாக்கி தந்தான். அவன் உருவாக்கி தந்த அனைத்தும் அழகிய அனுஷ்டானங்கள், பித்அதே ஹசனா எனவும் அவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மார்க்கத்திற்கு எந்த வகையிலும் முரணானதல்ல எனவும் அந்த மக்கள் நம்பினார்கள். அவர்கள் அவுசான் மற்றும் அஸ்னாம் ஆகியவற்றை வணங்கிய முறைகளை கேளுங்கள். ஒன்று, அந்த சிலைகளை வணங்கி வழிபாடுகள் செய்து அவற்றிடம் அபயம் தேடுவார்கள். தங்களது நெருக்கடியான காலகட்டத்தில் பாதுகாவலுக்காக அதனை பெயர் கூறி அழைப்பார்கள். அவை அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்து தங்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இவ்வாறு வேண்டிக் கொண்டார்கள். ரெண்டு, அவற்றை நாடி பயணம் செய்தார்கள். வலம் சுற்றி வந்தார்கள். பணிவை காட்டி அவற்றின் மூலம் சிரம் பணிந்தார்கள். சஜிதா செய்தார்கள். மூன்று, அவற்றுக்கு தங்களது நேர்ச்சைகளை நிறைவேற்றினார்கள். அந்த சிலைகளுக்கு முன் அமைக்கப்பட்ட பலி வீடங்களில் தங்களது பிராணிகளை அறுத்து பலி கொடுத்தார்கள். எங்கு பிராணிகளை அறுத்தாலும் அந்த சிலைகளின் பெயர் கூறியே அறுத்தார்கள். அவர்களின் இந்த இரு வகை உயிர் பலிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பூஜை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவைகளில் அறுக்கப்பட்டவைகளும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 3. நம்பிக்கையாளர்களே, அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாதவற்றை நீங்கள் உண்ணாதீர்கள், நிச்சயமாக அது பெரும் பாவமாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 121. அடுத்து அவர்கள் அந்த சிலைகளுக்கு செலுத்திய வணக்க வழிபாடுகளில் ஒன்று தங்களின் கற்பனைக்கு தகுந்தவாறு உணவு குடிபானம் ஆகியவற்றில் சிலவற்றை அந்த சிலைகளுக்காக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவ்வாறே தங்களது வேளாண்மை மற்றும் கால்நடைகளில் சிலவற்றை அந்த சிலைகளுக்காக ஒதுக்கி விடுவார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் அல்லாஹுவுக்காகவும் சிலவற்றை ஒதுக்குவார்கள், பிறகு பல காரணங்களை கூறி அவை அனைத்தையும் சிலைகளுக்கே கொடுத்து விடுவார்கள். ஆனால் சிலைகளுக்காக ஒதுக்கியவற்றில் எதையும் அல்லாஹுவுக்கென்று எடுக்க மாட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் குறிப்பிடுகிறான். விவசாயம், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற அல்லாஹ் உற்பத்தி செய்பவற்றில் ஒரு பாகத்தை தங்கள் விருப்பப்படி குறிப்பிட்டு இது அல்லாஹுவுக்கு என்றும் மற்றொரு பாகத்தை இது எங்களுடைய தெய்வங்களுக்கு என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கென குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாஹுவுக்கு சேருவதில்லை. எனினும் அல்லாஹுவுக்கென குறிப்பிட்டவை நல்லவையாயிருந்தால் அவர்களுடைய தெய்வங்களுக்கே சேர்ந்து விடுகின்றன.